அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலையிலா வாரம் தோறும் புதன்கிழமை மதியம் 3:30 மணிக்கு புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் புதுமை பித்தனின் சிறுகதைகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்களது சிறுகதை தொகுப்பு சுபமெனு என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளது. 30 சிறுகதைகளை உள்ளடக்கியது இந்நூல். எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் தமிழ் சிறுகதை மாமன்னன் என்று அழைக்கப்பட்டவர். இவருடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் என்பதாகும். பெற்றோர் சொக்கலிங்கம் பிள்ளை பரத்தையம்மாள் ஆவார். இவர் 1906 ஏப்ரல் 25 கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரில் பிறந்தார். கலைத்துறையில் இளமாமணி பட்டம் பெற்றவர். மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியில் கல்வி கற்றார். இவருடைய மனைவியின் பெயர் கமலா, மகள் ஒரே மகள் தினகரி. இவரது தந்தை தாசில்தாராக பணியாற்றினார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இவர் சென்று கல்வி கற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இவரது தந்தைக்கு இலக்கியம் ஒவ்வாததாக இருந்தது. ஆனால் புதுமை பித்தன் அவர்கள் இலக்கியத்தையே நேசித்தார். தந்தையோடு பிணக்கம் ஏற்பட்டு பல்வேறு இதழ்களில் எழுத தொடங்கினார். இவர் எழுதிய சிறுகதைகள் 108 சிறுகதைகள் எழுதியுள்ளார். அவற்றுள் 48 மட்டும் அவர் இருந்த காலத்தில் பிரசுரமாயின. அவருக்கு பிறகு மற்ற சிறுகதைகள் பிரசுரமாயின. இவர் மணிக்கொடி, கலைமகள், ஜோதி, சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, தினமணி, நந்தன் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். 50 மேற்பட்ட சிறுகதைகளை மொழிபெயர்த்துள்ளார். 15 கவிதைகளையும் எழுதியுள்ளார். 4 அரசியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் வட்டார வழக்கு தமிழில் எழுதுவதில் வல்லவராக இருந்து வந்துள்ளார். எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் திரைப்படத்துறையில் கால்பதித்த புதுமை பித்தன் அவர்கள் ஏ முத்துசுவாமி இயக்கிய காமவள்ளி என்ற படத்திற்கு கதை வசனம் எழுதினார். அதன் பிறகு குற்றால குறவஞ்சி என்னும் சொந்த படம் எடுக்கும் முயற்சியில் தோல்வியடைந்து வறுமை நிலைக்கு திரும்பினார். பாகவதரின் ராஜமுக்தி படத்திற்கு வசனம் எழுதினார். 1947 அப்படத்திற்காக படக்குழுவினருடன் புனே சென்ற பொழுது அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு 1948 திருவனந்தபுரத்தில் தனது மனைவியின் வீட்டில் 30 காலமானார். எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் எழுத்து பணிக்கு செலவிட்ட காலம் 15 குறைவாகத்தான் இருக்கும். அதற்குள் தமிழ் இலக்கிய வகைகள் அனைத்திலும் அவர் எழுதி இலக்கிய சாதனை படைத்தார் என்றுதான் கூற வேண்டும். அவரை பற்றி எழுத்தாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் கூறும் பொழுது, திகில் கதைகள், பேய்கதைகள், துப்பறியும் கதைகள், யதார்த்த கதைகள், தத்துவ கதைகள், உருவக கதைகள் என சிறுகதையில் அனைத்து வடிவ சாத்தியத்தையும் முயற்சித்தவர். அவரது இலக்கிய அழகியலை மாற்றுப்பார்வை என்று வரையறுக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். தோமூசி ரகுநாதன் அவர்கள் குறிப்பிடுகையில், புதுமை பித்தன் பரம்பரை என கூறத்தக்க வகையில் தமது வழியில் புதிய சிறுகதை எழுத்தாளர்கள் உருவாவதற்கு பிதாமகராகவும் உந்து சக்தியாகவும் விளங்கியவர் என்று புகழாரம் படைக்கிறார். கா சிவத்தம்பி அவர்கள் கூறும் பொழுது, வாவேசு ஐயர் அவர்களால் தொடங்கப்பெற்ற சிறுகதை மரபு புதுமை பித்தனெடுத்து தமிழாகி தமிழ் உரைநடையின் சிகரமாகி அகில உலகிற்கும் தமிழின் பெருமையை காட்டி நிற்கிறது என்று புதுமை பித்தனை புகழ்கிறார். இவ்வாறாக பல்வேறு பாராட்டுகளை பெற்ற எழுத்துலக மாமன்னன் புதுமை பித்தனின் படைப்புகள் தமிழக அரசால் 2002 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் காஞ்சனை என்ற ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார். அச்சிறுகதை ஒரு பேய்கதை. காஞ்சனை என்பது ஒரு பெண் பேய். பேயை பற்றிய ஒரு திகில் கதையாக ஒரு ராஜேஷ்குமார் நாவல் படிக்கும் ஒரு இன்பத்தை தரும் ஒரு கதையாக அந்த காஞ்சனை கதை மிகவும் ஆர்வமாகவும் அடுத்தடுத்து படிக்க தோன்றுவதாகவும் ஒரு அழகான ஒரு கதையாக அந்த காஞ்சனை கதை அமைந்திருக்கும். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற மற்றொரு சிறுகதையில் கடவுளே இறங்கி வந்து மனிதனோடு உரையாடி மனிதனுடைய ஒரு நாள் வாழ்வு எவ்வளவு கஷ்டமாக கழிகிறது என்பதை மனிதனோடு உரையாடி செல்வதாக அந்த சிறுகதை அமைந்திருக்கும். அந்த சிறுகதையில் குழந்தையும் அந்த மனிதனும் கடவுளிடம் எவ்வளவு இயல்பாக சாதாரணமாக இந்த ஒரு நாள் வாழ்க்கையை பேசுகிறார்கள் என்பதாக அந்த சிறுகதை அமைந்திருக்கும். மிகவும் சிறப்பான சிறுகதை அது. தெருவிளக்கு என்ற சிறுகதையில் ஒரு கிழவன், அவனுக்கு தெருவிளக்கு எவ்வளவு உபயோகமாக உள்ளது, அந்த தெருவிளக்கை எடுத்த பிறகு அந்த கிழவனும் இறந்து போகிறான் என்று ஒரு உயிரோட்டமான ஒரு கதை பங்கை கொடுத்திருப்பார். ஒரு நாள் கழிந்தது என்ற சிறுகதையில் ஒரு ஏழை குடும்ப வாழ்க்கை ஒரு நாள் எவ்வாறு கழிகிறது என்பதையும், ஒவ்வொரு நாளும் எப்படியாவது கழிந்துதானே போகிறது, காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பதை போல நடைமுறை வாழ்க்கையை மனக்கசப்போடு இயல்பாக வறுமையிலும் மனிதர்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதை கூறுவதாக அந்த சிறுகதை அமைந்திருக்கும். காளி கோவில் என்ற சிறுகதையில் அம்மனின் அருளை அவ்வளவு இயல்பாக உயிரோட்டமாக அமைத்திருப்பார் எழுத்தாளர் அவர்கள். அன்று இரவு என்ற சிறுகதையில் சிவபெருமான் பிரம்படிப்பட்டதையும் மதுரை அரிமர்த்தன பாண்டியனின் தவற்றினையும் பக்தியினையும் அவ்வளவு அழகாக கதை ஓட்டத்துடன் புதுமைப்பித்தனை தவிர வேறு யாராலும் கூற முடியாது என்பதாக மிக அழகாக படைத்திருப்பார். இவ்வாறாக தனது படைப்புகளில் புதுமையினையும் சமூக பார்வையினையும் எள்ளி நகையாடலையும் உண்மையான வாழ்வியல் நடைமுறைகளையும் எடுத்துரைப்பதாக புதுமைப்பித்தன் அவர்களது சிறுகதைகள் அனைத்தும் அமைந்திருக்கும். இச்சிறுகதை தொகுப்பில் செல்லம்மாள் என்ற ஒரு சிறுகதையை பற்றி நாம் பார்ப்போம். பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாள் ஆகிய இருவரும் கணவன் மனைவி, அவர்களது அன்பு வாழ்க்கையை கூறுவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. பிரம்மநாயகம் பிள்ளை சென்னையில் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கிறார். தினக்கூலியாக வேலை பார்க்கிறார். அவர் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளார். அவர் இருக்கும் வீடு ஒரு வாடகை வீட்டில், மிகவும் ஏழ்மையானவர்கள் வசிக்கும் வாடகை வீடு போன்ற ஒரு வீட்டில் செல்லம்மாளும் பிரம்மநாயகம் பிள்ளையும் வசிக்கிறார்கள். அவர்களது சொந்த ஊர் 600-700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு அவர் வீட்டில் 4வது பிள்ளையாக பிறந்தவர். கொஞ்சம் ஓரளவு எழுத படிக்க தெரிந்த ஒரே நபர் இந்த பிரம்மநாயகம் பிள்ளை. தனது அப்பாவின் மறைவிற்கு பிறகு சென்னை வந்து விடுகிறார். தனது மனைவி செல்லம்மாளையும் கூட்டி கொண்டு சென்னை வந்து விடுகிறார். சென்னையில் ஒரு ஜவுளி கடையில் அவருக்கு வேலை கிடைக்கிறது. அந்த ஜவுளி கடையில் அவருக்கு மாத சம்பளம் என்று எல்லாம் கிடையாது. அவர் தேவைக்கேற்ப பணத்தை வாங்கி கொண்டு தினமும் அவ்வப்போது முதலாளியிடம் பணம் பெற்றுக்கொள்ளும் நிலைமையில்தான் அவர் இருந்தார். சொல்லாமலேயே கஷ்டங்கள் அடிக்கடி வந்து போவதால் அவர் முதலாளியிடம் இது போன்ற ஒரு மாதம் பணம் வாங்கும் நிலைமையில் இல்லாமல் அடிக்கடி பணம் கேட்டு வாங்கி கொள்ளும் நிலைமையில்தான் அவரது நிலை இருந்தது. அவரது மனைவி செல்லம்மாள் முன்பு போல் இல்லை. அவள் மிகவும் சோர்வுற்று அசதியாக எப்பொழுதும் காணப்படுபவளாக கொஞ்சம் காலமாகவே காணப்படுகிறார். செல்லம்மாளுக்கு மன உளைச்சல் அதிகம். அடிக்கடி பட்டினி வேறு கிடப்பதால் அவரது உடல் நிலை மோசமாகி கொண்டே வருகிறது. அவரும் பிரம்மநாயகம் பிள்ளையும் எத்தனையோ கடன் முறைகளை எத்தனையோ சிக்கன முறைகளை பின்பற்றினாலும் வீட்டு நிலைமையை சரி செய்ய முடியவில்லை. அவரால் 1-2 நேரம் பட்டினியாக கிடைக்கும் நிலையில்தான் இருவரும் காணப்படுகிறார்கள். இதனால் செல்லம்மாளின் உடல்நிலை மோசமாகி கொண்டே வருகிறது. தினமும் அதிகாலையிலேயே வீட்டில் இருக்கும் பழங்கஞ்சி எதையாவது ஒன்றை குடித்துவிட்டு ஒரு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு பிரம்மநாயகம் பிள்ளை வீட்டிலிருந்து கிளம்பி விடுவார். வீட்டு கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டு செல்லம்மாளை பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு அவர் கடைக்கு சென்று விடுவார். மாலை வீடு திரும்பியதும் இவர்தான் அடுப்பு மூட்டி சமையல் செய்தாக வேண்டும். அவ்வாறு சூழ்நிலையாக கடந்த சில காலங்களாகவே அவர்களுக்கு இருந்து வந்தது. ஒன்றுமே இல்லாத சமயங்களில் சுடுதண்ணீரை வைத்து இருவரும் குடித்துவிட்டு தூங்குவதாக அவர்களது வறுமை நிலை காணப்படுகிறது. இவ்வாறாக பிரம்மநாயகம் பிள்ளை சென்னையில் 10 வருஷங்களையும் கடந்துவிட்டார். அவர்களது இப்படியான ஒரு வறுமையான வாழ்விலும் ஊர் பேச்சு மற்ற பேச்சுக்களை நினைத்து அடிக்கடி பேசி சந்தோஷப்பட்டு கொள்வதுண்டு. அவர்களிடம் வறுமையிலும் மிகுந்த அன்பு மிகுந்த வாழ்க்கையானது அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. அன்றொரு நாள் பிரம்மநாயக பிள்ளை காலை எப்பொழுதும் போல பழஞ்சோற்று மூட்டையை கட்டி கொண்டு ஜவுளி கடைக்கு கிளம்புகிறார். அப்பொழுது செல்லம்மாள் தட்டு தடுமாறி விழுந்து விடுவது போல எழுந்திருக்கிறாள். பிரம்மநாயகம் பிள்ளை பயந்து போய் செல்லம்மாளை தடுத்து நிறுத்தி இவ்வாறு செய்யாதே என்று அக்கறையுடன் கூறி அவளுக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லிவிட்டு வீட்டில் அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு செல்கிறார். அங்கு ஜவுளி கடையில் செல்லம்மாளுக்கு பிடித்த 3 புடவைகளை தவணை முறையில் முதலாளியிடம் வாங்கி கொள்கிறார். அதில் 1 செல்லம்மாளுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று 3 சேலைகளுடன் அவர் வீட்டிற்கு வருகிறார். வீடு எப்பொழுதும் போல இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருப்பதாக அவருக்கு தெரிகிறது. செல்லம்மாளை பற்றிய கவலை அதிகமாகிவிட்டது பிரம்மநாயகம் பிள்ளைக்கு. உறங்கி இருப்பாளோ என்று நேரமாகலையே, அதற்குள் உறங்கியிருக்க மாட்டாளே என்று கவலை கொண்டவராக நெருப்பு பெட்டியை எடுத்து சிமினி விளக்கை ஏற்றுகிறார். அருகில் செல்லம்மாள் புடவை தலைப்பை விரித்து இடதுபுறமாக படுத்து கொண்டு வலதுபுறமாக அவளது கை கீழே விழ பார்க்க பயமான ஒரு தோற்றத்தில் கிடக்கிறார். அதை பார்த்த அவர் இது தூக்கமல்ல என்று புரிந்து கொண்டு பயந்து போய் அருகில் போய் பார்க்கிறார். சுவாசம் நல்லவேளை சுவாசம் கொஞ்சம் இருக்கிறது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டு நிதானமாகவே அவர் செயல்படுகிறார். நிதானமாகவே தண்ணீர் எடுத்து வந்து கைகால் முகம் அலம்பிவிட்டு அடுப்பை பற்ற வைத்து சுடுதண்ணீரை கொதிக்க வைத்து செல்லம்மாளின் கையிலும் காலிலும் நெஞ்சிலுமாக ஒத்தடம் கொடுக்கிறார். அவ்வாறு கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதன் பிறகு சுக்குத்துண்டை விளக்கில் பிடித்து கரியாக்கி அதை செல்லம்மாளின் மூக்கருகில் கொண்டு போகிறார். சுக்கு புகையில் செல்லம்மாள் கொஞ்சம் தலையை அசைத்து கொடுக்கிறாள். பெரிய தும்மல் வருகிறது. மயக்கத்துடன் அவள் எழுகிறாள். அவள் எழுந்து கொண்டே சிறு பிள்ளை போன்று தண்ணி தண்ணி என்று சிறு குழந்தை போல் பிரம்மநாயகம் பிள்ளையிடம் கேட்கிறாள். அவர் வெந்நீரை கொடுத்ததும் திரும்பவும் மயக்கம் வந்துவிட்டது. பிரம்மநாயகம் பிள்ளை மீண்டும் பழைய சிகிச்சைகளை பிரயோகிக்கிறார். ஆனால் செல்லம்மாள் மீண்டும் மீண்டும் மயக்கம் வந்து ஒரு வழியாக அவள் விழித்து விட்டாள். விழித்து அவள் சற்று பிதற்றுபவளாக எப்போ வந்தீங்க அப்படி என்று சிறு குழந்தை போல் அவள் பேச ஆரம்பித்து விட்டாள். மேலும் எதிரில் இருப்பது பிரம்மநாயகம் பிள்ளை என்று கூட தெரியாத அளவிற்கு செல்லம்மாள் மயக்கமாக இருக்கிறாள். அவளது அம்மாவாக நினைத்து அம்மா அம்மா எப்போ வந்த என்று அவள் கேட்கிறாள். இது போன்ற அவளது பல்வேறு கேள்விகளுக்கு அவர் சாதாரணமாக ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்வார். ஆமாம், இப்போதான் வந்தேன் என்று அவர் அவள் அம்மாவாகவே நடித்து கூறுகிறார். இவ்வாறாக பிரம்மநாயகம் பிள்ளை அவரது மாமியாராகவும் நடித்து செல்லம்மாளை மாற்ற முயற்சிக்கிறார். இறுதியாக செல்லம்மாவிற்கு நினைவு திரும்புகிறது. செல்லம்மா பற்றிய பயம் அவருக்கு அதிகமாக வந்துவிட்டது. செல்லம்மாளை இப்படியே விட்டுவிட்டு கடைக்கு போவது நல்லதல்ல என்று மறுநாள் யோசிக்கிறார். இரவு முழுவதும் பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாள் அருகிலேயே இருந்து கொண்டு அவளுக்கு கைகால் பிடித்து விட்டு கொண்டும் சுடுதண்ணீர் ஒத்தடம் கொடுத்து கொண்டும் அமர்ந்தே இருக்கிறார். இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை. விடியற் காலையில் செல்லம்மாள் தூங்கியவுடன் சற்று தூங்கலாம் என்று அவர் அந்த கோரைப்பாயை எடுத்து வாசற்படி அருகில் போட்டு தூங்க நினைக்கும் பொழுது கோழி கூவி விடுகிறது. அதற்கு மேல் அவர் தூங்க நினைக்காமல் கைகளை முழங்கால்களை கட்டி கொண்டு வருத்தத்துடன் அமர்ந்திருக்கிறார். காலை விடிந்தவுடன் எப்பொழுதும் போல அவர் அடுப்பை பற்ற வைத்து சுடுதண்ணீர் செல்லம்மாவிற்காக போட்டுவிட்டு செல்லம்மாள் எழுந்துவிட்ட சத்தம் கேட்கிறது. ஆர்வமாக ஓடி சென்று எப்படி இருக்கு என்று விசாரிக்கிறார். அவளுக்கு மயக்கம் சற்று குறைந்திருந்தாலும் எப்பொழுதும் போல்தான் அவளது உடல்நிலை இருக்கின்றது. ஆனால் அவள் பிரம்மநாயகம் பிள்ளையிடம் மிகவும் கோபித்து கொள்கிறாள். கடைக்கு போக சொல்லி கேட்கிறாள். தனக்கு எல்லாம் சரியாகிவிட்டது என்று கூறி அவரிடம் சண்டை போடுகிறார். சரி என்று சொல்லி அவளுக்கு ஒரு சுடுதண்ணீர் பல் துலக்குவதற்காக சுடுதண்ணீர் கொடுக்கும் பொழுது அதை வாங்கக்கூட அவளால் நிற்க முடியவில்லை. அவ்வளவு மயக்கம் செல்லம்மாளுக்கு ஏற்படுகிறது. அதை பார்த்துவிட்டு இவர் கைத்தாங்களாக பிடித்து கொண்டு முகம் கழுவ வைக்கிறார். இவ்வாறாக அவளுக்கு உள்ள பணிவிடைகளை செய்து அவளை மீண்டும் படுக்கையில் அமர்த்தி வைத்துவிட்டு அவர் சுடுகாப்பி கொடுக்கிறார். காப்பியை கொடுத்துவிட்டு அவளுக்கு அவள் வேண்டிய பக்குவத்தில் அந்த காப்பியை கொடுக்கும் விதத்திலேயே அவர் செல்லம்மாள் மீது உள்ள அன்பு நன்கு புலனாகிறது. ஒவ்வொரு முறையும் பிரம்மநாயகம் பிள்ளை செல்லம்மாளிடம் எந்த கோபமும் கொள்வதில்லை. அவ்வளவு கஷ்டத்திலும் அவளை ஒரு குழந்தை போல மிக அன்பாக பார்த்து கொள்கிறார். செல்லம்மாளும் கணவனிடம் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்கிறாள். அதே சமயத்தில் இருவரும் மிகவும் அன்பானவர்களாக சிறந்த தம்பதிகளாக காணப்படுகிறார்கள். செல்லம்மாளை விட்டுவிட்டு அவர் ஜவுளி கடைக்கு செல்லாமல் வைத்தியரை பார்க்க செல்கிறார். பிரம்மநாயகம் பிள்ளை செல்லும் வைத்தியர் மிகவும் குறைவான பணம் வாங்கும் ஒரு வைத்தியராகத்தான் இருக்க முடியும். அவரும் ஒரு ஏழை வைத்தியராகத்தான் இருக்க முடியும். அவரை கூட்டி கொண்டு வருகிறார். அவர் வீட்டிற்கு வரும் பொழுது செல்லம்மாள் தோசை வார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவர் பதை பதைத்து போய் எழுந்திருக்க சொல்லி சத்தம் போடுகிறார். ஆனால் செல்லம்மாளோ இதோ முடிந்து விட்டது என்று கூறி தோசை சுடுவதிலேயே அவள் ஆர்வம் காட்டுகிறார். நான் முடித்து கொள்கிறேன் என்று கூறி செல்லம்மாளை அங்கிருந்து அழைத்து கொண்டு போய் வைத்தியரிடம் காண்பிக்கிறார். வைத்தியரும் பார்த்துவிட்டு அவர் மூன்று நாளுக்கு பால் சோறு தான் சாப்பிட வேண்டும், டீ காஃபி குடிக்கக்கூடாது, அந்த செந்தூரத்தில் தேனை குழப்பி நாக்கில் தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரும் கையில் 1 ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த வைத்தியரை பார்த்து செல்லம்மாளுக்கு கோபம் வருது. இப்படி ஒரு வைத்தியரை குடியாந்துருக்கீங்களே, பால் சோறு சாப்பிடணுமாமே அப்படின்னு ரொம்ப கோவப்படுறான். அப்போ இந்த சமயத்தில் வெளியில் வந்து முனுசாமி வர்றான். அதாவது அவன் ஜவுளி கடையில் வேலை பார்க்குற முனுசாமி வர்றான். இப்போ முனுசாமி கிட்டே அவர் சொல்லி விட்றாரு, இந்த மாதிரி முடியலை, மனைவிக்கு முடியலை செல்லம்மாளுக்கு, அதனால் கடைக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. செல்லம்மாள்கிட்ட அந்த 3 புடவையிலையும் 1 புடவை எடுத்துக்கிற சொல்லி சொன்ன உடனே அவள் அந்த பச்சை கலர் புடவையை அவள் எடுத்துக்கிறாள். இப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற செல்லம்மாவை எழுப்ப வேணான்னு அவர் நினச்சிட்டு பக்கத்திலேயே உட்காந்துருக்கார். அந்த நேரம் ஒரு ஈ ஒன்று செல்லம்மாளோட உதட்டு பகுதியில் வந்து உட்காந்த உடனே செல்லம்மாள் விழிச்சிக்கிறாள். அவள் எழுந்திருச்ச உடனே பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டா. அவரை ஏன் ஜவுளி கடைக்கு போகலைன்னு ரொம்ப கோவிச்சுக்கிறா. அவங்க அம்மாவுக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னு கோவிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நிறைய காசெல்லாம் வீணாக்காதீங்க, ஏன் வைத்தியரை கூட்டியாடுறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி பழையபடி அவள் ரொம்ப பேசுகிறா. அப்போ அவர் வந்து நிதானமாக இருக்க சொல்லி, பொறுமையாக அமைதியாக இருக்க சொல்லி செல்லம்மாள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவள் இடையில மேலெல்லாம் வலிக்குது, உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு ஏதோ இருக்குது, என் கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலே இருங்க அப்படின்னு அவர் கையை பிடிச்சி பக்கத்திலே வச்சுக்கிட்டா. அப்போது என்னோடய அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டே சொல்கிறா. அப்போது அவர் எல்லாத்துக்குமே சின்ன குழந்தைக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டா போச்சு, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சமாதானமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது வந்து தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. அப்போ வெந்நீர் வச்சு கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. அப்புறம் அவள் சொல்கிறா நெஞ்செல்லாம் ரொம்ப படபடன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி பயந்து போய் சொல்கிறா. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடல் தளர்ச்சி தான், அதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல், மனசில் அவருக்கு பயம் இருந்தாலும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு டம்ளர் பால் தாங்க, நான் குடிச்சிட்டு தூங்கிடுறேன் அப்படின்னு செல்லம்மா கேட்குறா.
இதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் பிரம்மநாயகம் பிள்ளை பால் காய வச்ச பாலை போய் பார்க்கையில் அது திரண்டு போச்சு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இப்படி அபசகுணமாக இருக்கேன்னு அவர் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சுடுதண்ணீரில் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சர்க்கரையை கலந்து பானகம் மாதிரி ஆற்றிட்டு கொண்டு வந்து அதை கொடுக்குறாரு. அதை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கொடுக்குறாரு, கொஞ்சம் வாய்க்குள்ளே போணுச்சு. அதுக்கடுத்து பார்த்தா கொஞ்சம் விக்கல் வருது செல்லம்மாளுக்கு. விக்கல் வந்து அப்படியே உடம்பெல்லாம் குலுங்கி குலுங்கி உடல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாயகம் பிள்ளை வந்து செல்லம்மாளை உடலை தொட்டு பார்க்குறாரு, உயிர் போயிடுச்சு, வெறும் உடல் மட்டும்தான் இருக்குது.
செல்லம்மாளோட உடல்நிலை பழையபடி மோசமாகிக்கிட்டே தான் வருது. மயக்கம் அதிகமாக வருது, உடல் பலம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு பிரம்மநாயகம் பிள்ளைக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னொரு வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம், இன்னொரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு செல்லம்மாள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ செல்லம்மாள் வந்து காசை வீணாக்காதீங்க அப்படி இப்படின்னு நிறைய அவ சொன்னாலும் அவ சொல்கிறத கேட்காம அவர் கிளம்புறார். அப்படி கிளம்பையில் செல்லம்மா வந்து கருப்பட்டி காப்பி கேட்குறா. கருப்பட்டி காப்பியை போட்டு அவளுக்கு பக்குவமாக கொடுத்துட்டு பத்திரமாக இருக்க சொல்லிட்டு வெளிப்புறம் தாளிட்டுட்டு அவர் மருத்துவரை பார்க்க போயிட்டார். அங்கே போன இடத்துல மருத்துவரை பார்க்க முடியலை. ரொம்ப நேரமாகிட்டதுனால அவர் ஒரு கடிதம் மாதிரி மருத்துவருக்கு எழுதி வைக்கிறார். அவரோட கஷ்டத்தையும் அவரோட அவசரம் அவசியத்தையும் எழுதி அந்த துண்டு சீட்டை அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரையில் ரொம்ப இருட்டிருச்சு, இவ்வளோ நேரமாயிருச்சேன்னு சொல்லி பதறி போய் தான் வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதை விட ஒரு பதற்ற நிலை அந்த வீட்டில் காணப்படுது. செல்லம்மாள் வந்து அலங்கோலமாக கிடக்கிறாள். அந்த காப்பி வாந்தி எடுத்து அது மேலே அவ வந்து சுய நினைவு இல்லாமல் கிடக்கிறா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி செல்லம்மாளை தூக்கிட்டு போய் அவளை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து படுக்கையில் படுக்க வைக்கிறாரு. அப்போது அவர் பழையபடி வைத்தியங்கள் எல்லாம் அவளுக்கு பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே அவளை வந்து மயக்கத்திலேருந்து எழுப்பலை. அந்த நேரம் வந்து சரியாக மருத்துவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்ல நேரத்தில் வந்தீங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு செல்லம்மாளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்கிறாரு. அப்போ அந்த மருத்துவரும் வைத்தியம் பார்த்துட்டு ஊசி செல்லம்மாளுக்கு போடுறாரு. போட்டுட்டு இப்போ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்னன்னாலும் நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்ஷாக்காரனுக்கு மட்டும் ஒரு காலனாக கொடுங்க போதும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் கிளம்பி போயிடுறார்.
பிரம்மநாயகத்துக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. அவரோட நெற்றியோட வியர்வை அவரோட கண் இமையில் கொட்டுது. அவர் நிறைய வைத்தியங்கள் செஞ்சு பார்க்குறாரு செல்லம்மாளுக்கு. ஆனால் செல்லம்மாள் உடம்பில் உயிர் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று தான் அவர் எல்லா வைத்தியங்களும் செஞ்சு பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறார். அப்போது வெந்நீர் செல்லம்மாளுக்காக போட்ட வெந்நீர் கொதிக்கிற சத்தம் கேட்குது. அவர் போய் அந்த தண்ணியை குளிக்கிற பதத்துக்கு அதை சரியாக்குறாரு. சரியாக அந்த தண்ணியை கலந்து வச்சுட்டு செல்லம்மாளை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கும் பொழுது செல்லம்மாள் எப்பொழுதும் இவ்வளோ கணக்க மாட்டாளே, இவ்வளோ கனமாக இருக்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தூக்கிட்டு போகிறாரு. அங்கே செல்லம்மாளை குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்துறாரு. படுக்கையில் அவளை படுக்கையில் போட்டுட்டு அவள் மேலே அவளுக்காக ஆசையாக வாங்கி வந்த அந்த பச்சை புடவையை உடம்பில் சுற்றி கட்டி விடுறாரு. நெத்தியில் விபூதி குங்குமம்லாம் இடுறாரு. தலைமாட்டுக்கு பக்கத்தில் குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறாரு. அப்போது எப்பொழுதோ ஒரு தடவை சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி ஞாபகம் வருது. அந்த சாம்பிராணியை எடுத்துகிட்டு வந்து கனல் எடுத்து வந்து சாம்பிராணி பொடியை போட்டு வைக்கிறாரு. நிறை நாடி வைக்கிறாரு. இப்போ செல்லம்மாள் உடம்புக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அவருக்கு மூச்சு திணறது மாதிரி இருக்குது. உலர அவர் ஒரு ஆளாவாக அப்படியே உட்கார்ந்துருக்க முடியல. அவரால் அதை பார்த்துக்கிட்டு இவ்வளவும் பொறுமையாக செஞ்ச அவருக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. வெளியில் வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். அப்படியே வெளியில் உள்ள காற்று அவர் உடம்பை வருடுது. அந்த நேரம் பார்த்து அந்த முனிசாமி ஓடி வர்றான். ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலாளி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுக்குறான். இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு விசாரிக்கிறான். அவர் எந்த வித ஒரு பெரிய பதற்றமும் அடையாமல், அம்மா தவறி போயிட்டாங்கப்பா, இந்த நோட்டை நீ வச்சுக்கிட்டு தந்தி எழுதி தரேன், கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக பேசுகிறார். அவரோட குரலில் எந்த உளைச்சலும் இல்லை. அதை பார்த்துட்டு அந்த முனிசாமி அப்படியே பிரமிச்சு போய் தந்தி கொடுக்க ஓடுறான். பிரம்மநாயகம் பிள்ளை எப்போதும் போல் திரும்பி வந்து உட்காந்துருக்காரு. திரும்பவும் கொஞ்சம் சாம்பிராணியை போட்டு தூவி விடுறாரு. முன்னாடி உட்காந்த அந்த ஈ மறுபடியும் செல்லம்மாள் முகத்தில் வந்து வட்டமிட்டு உட்காருது. பிரம்மநாயகம் பிள்ளை என்ன பண்ணுறாரு, விசிறியால் மெதுவாக செல்லம்மாளோட முகத்துக்கு பக்கத்தில் விசிறிக்கிட்டே அந்த ஈயை விரட்டிக்கிட்டு இருக்காரு. அதிகாலையில் சங்கோட ஒளி கேட்டது என்று முடியும்படியாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் பல்வேறு சண்டை சச்சரவுகளையும் பல்வேறு மன உளைச்சல்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் அதிகப்படியானோர் வாழ்க்கை அமைந்துள்ளது. மேலும் விவாகரத்து கோரும் நிலையும் அதிகமாக நம் சமுதாயத்தில் காணப்படுகிறது. இத்தகைய சூழலில் இப்படி ஒரு சிறுகதை நமக்கு தன்னம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. நாம் வாழ்வில் எத்தகைய அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் மனைவி எவ்வாறு விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் எவ்வாறு துணையாக இருந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் எவ்வளவு அக்கறையாக இருந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற பல்வேறு குடும்ப கருத்துக்களை பல்வேறு நல்ல விஷயங்களை போதிப்பதாக இந்த சிறுகதை நமக்கு எடுத்துரைக்கிறது. முதுமையான காலத்தில் வாழ்ந்த இரண்டு பேரின் உண்மையான அன்பை நாம் நன்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. இந்த சிறுகதையை நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நாமும் ஏன் அவ்வாறு வாழக்கூடாது என்று நமது வாழ்வியலை ஒருபடி முன்னேற்றி கொள்வதாக இந்த சிறுகதை அமைந்து நமக்கு பயனளிக்கிறது. இவ்வளவு அரிய பொக்கிஷமான இந்த சிறுகதையை தந்த எழுத்தாளர் ஐயா புதுமை பித்தன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புதுமை பித்தனின் சிறுகதைகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.